කරු චාර්ස් නිර්මල නාදමැතිතුමා විනාඩි 4ක කාලයක්
තියෙනවා. 4 විනාඩි 7යි. නන්රි තලමදාංග
හරි මන්දිතුමා විනාඩි 7ක්.
නන්රි තලමදාංග උරුපිනවර්ගලේ இன்றைய நிகழ்ச்சி நேர கப்பால் ஒரு சில விடயங்களை கூற விரும்புகிறேன். அதற்குரிய அனுமதியை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் அவசர அவசரமாக நிலங்கள் பறிக்கப்படுவதும் மத கலாச்சார அடையாளங்கள் தமிழர்களுடைய தமிழ் பேசும் மக்களுடைய மத கலாச்சார அடையாளங்கள் அழிக்கப்படுவதும் அவசர அவசரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை ஜனாதிபதியோ அரசாங்கமோ தங்களுக்கு தெரியாமல் நடக்கிறது என்று மறுத்துவிட முடியாது. ஏனென்றால் அண்மையில் கொக்குளாய் பிரதேசத்தில் அவர்கள் மீன் பிடிப்பதற்காக தென்பகுதியிலிருந்து அவர்கள் வந்து மீன் பிடியில் ஈடுபடுவது வழமை. ஆனால் அவர்கள் இவ்வளவு காலம் இருக்கின்ற யுத்தத்துக்கு முன்பும் சரி அவர்கள் அங்கிருந்து வந்தார்கள், தற்பொழுதும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஏற்கனவே காணி வீடுகள் நீர்கொழும்பு சிலாபம் போன்ற பிரதேசங்களில் கருக்குப்பனை போன்ற பிரதேசங்களில் அவர்களுக்கு ஏற்கனவே அந்த வீடுகள் இருக்கிறது. ஒரு இலங்கையில் ஒருதருக்கு வீடு காணி இருந்தால் அவருக்கு அரசாங்கம் மேலதிகமாக அரச காணியை வழங்க வேண்டிய சட்டம் இலங்கையில் இல்லை. அங்கு எங்களுடைய பிரதேசத்தில் ஒரு ஆள் ஒரு காணி வைத்திருந்து இன்னொரு காணிக்கு விண்ணப்பித்தால் அவருக்கு அந்த காணி வழங்கப்படுவதில்லை. ஒரு வீடு இருந்து அவர் அரசாங்கத்தால் பெறாதவராக இருந்தாலும் ஏற்கனவே உங்களுக்கு வீடு இருக்கிறது அல்ல காணி இருக்கிறது என்று எந்தவித அரச காணியும் வழங்கப்படுவதில்லை. அரச காணியோ எந்த காணி இல்லாதவர்களுக்கு விண்ணப்பித்தால் கூட அது கூட வழங்கப்படுவதில்லை. ஆனால் நீர்கொழும்பு சிலாபம் கருக்குப்பனை போன்ற பிரதேசங்களில் சொந்தமாக மிகப்பெரிய மாடி வீடுகள் வைத்திருக்கிறவர்கள் அங்கு வந்து மீன்பிடியில் ஈடுபடுகின்ற காரணத்தினால் தமிழர்களுடைய காணியை வழங்க முயற்சிப்பதென்பது மிகவும் ஒரு இன ரீதியான அடக்குமுறைக்கு ஒரு காரணம். இது ஜனாதிபதி அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். ஏனென்றால் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து வந்த அந்த கீர்த்தி தென்னக்கோன் என்ற அந்த ஒரு நபர்தான் இதற்குரிய முயற்சியை முழுமையாக எடுக்கிறார். இவர் வந்து ஜனாதிபதியினுடைய செயலகத்தில் பணிபுரிகின்ற ஒரு நபராக இருக்கிறார். ஆகவே ஜனாதிபதி இதை தெரியாது என்று கூற முடியாது. ஆகவே வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இந்த நிலங்கள் பறிக்கப்படுவது மத கலாச்சார அடையாளங்கள் அளிக்கப்படுவது தொடர்பாக நாட்டினுடைய ஜனாதிபதி வடக்கு கிழக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை அவசரமாக அழைத்து அந்த பிரதேசத்தில் இப்படியான பிரச்சனைகளை அறிந்து அதற்குரிய தீர்வை உடனடியாக வழங்க வேண்டும். ஏனென்றால் இந்த கடந்த மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்த நேரத்தில் வடக்கு கிழக்கு செயலணி என்று ஒன்று இருந்தது. அந்த செயலணியில் ஒரு சில விடயங்கள் பல விடயங்கள் முன்மொழியப்பட்டிருந்தாலும் ஒரு சில விடயங்கள் தீர்த்து வைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஏனென்றால் அங்கு அந்த அமைச்சினுடைய செயலாளர்கள் அங்கிருந்தார்கள். நாங்கள் ஜனாதிபதியை சென்று கதைக்கிற போது அவர் அதை செய்ய மாட்டோம் என்று கூறுகிறார். ஆனால் அதிகாரிகள் அதை செய்கிறார்கள். ஆகவே இதற்குரிய பொறுப்பை ஜனாதிபதி எடுக்க வேண்டும். இதற்குரிய நடவடிக்கையையும் ஜனாதிபதி உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் ஜனாதிபதியையும் இந்த அரசாங்கத்தையும் கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் இன்னொரு விடயத்தை நான் இங்கு குறிப்பிட்டாக வேண்டும். இந்த தற்பொழுது இந்தியாவினுடைய பாண்டிச்சேரியில் இருக்கின்ற காரைக்காலிலிருந்து யாழ்ப்பாணம் காங்கேசன் துறைக்கு கப்பல் சேவை நடைபெற இருக்கிறதாக பத்திரிகைகளில் நான் பார்த்திருக்கிறேன். அதை அரசாங்கமும் உறுதிப்படுத்தியிருக்கிறது. நான் இந்த அரசாங்கத்தை ஒரு கேள்வி கேட்க விரும்புகின்றேன். ஏற்கனவே இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய ராமேஸ்வரத்திற்கும் மன்னாரினுடைய தலைமன்னாருக்கும் இடையில் ஏற்கனவே கப்பல் சேவை இருந்தது. யுத்தத்துக்கு முன்பு கப்பல் சேவை நடந்தது. அதற்கென்று கப்பல் சேவை நடைபெறுகின்ற நாட்களில் கொழும்பிலிருந்து விசேடமாக ரயில் சேவை நடைபெற்றது. ஆகவே இது ஏற்கனவே இருந்தது. புவியியல் ரீதியாக தலைமன்னாருக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையான அந்த கடல் மைல் தூரம் என்பது வெறும் 18 கடல் மைல் தூரமாகத்தான் இருக்கிறது. ஆனால் பாண்டிச்சேரிக்கும் காங்கேசன் துறைக்குமான கடல் மைல் தூரம் 56 கடல் மைல் தூரமாக இருக்கிறது. ஆகவே 3 மடங்குக்கு அதிகமாக இருக்கிற காரைக்கால் காங்கேசன்துறை படகு சேவையை கப்பல் சேவையை ஏன் ஆரம்பிக்க வேண்டும் என்ற கேள்வி இருக்கிறது. குறிப்பாக மன்னார் வன்னி பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் இந்திய தமிழ்நாட்டிற்கும் தலைமன்னாருக்கும் இடையில், ராமேஸ்வரத்திற்கும் தலைமன்மாருக்கும் இடையில் மிக விரைவில் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஒரு வருடங்களுக்குள் நான் இந்தியாவினுடைய உயர்ஸ்தானியர் யாழ்ப்பாணம் வந்தபோது இந்த தலைமன்னார் ராமேஸ்வரம் கப்பல் சேவை தொடர்பாக கதைத்த போது அவர் தாங்கள் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கிறோம் என்று கூறியிருந்தார். ஆனால் ஏன் அப்படி இருந்த போதும் காங்கேசந்துறை காரைக்கால் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட இருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அரசியல் அடையாளத்துக்காக செய்ய நினைக்கிறார்களா, அல்லது யாழ்ப்பாணம் என்பது ஒரு அடையாளம் என்பதற்காக செய்ய யோசிக்கிறார்களா தெரியவில்லை. உண்மையில் 18 கிலோமீட்டர் தூரத்துக்கு கப்பல் சேவை நடத்துவதா, மன்னிக்கணும், 18 கடல் மைல் தூரத்திற்கு கப்பல் சேவை நடத்துவதா, அல்லது 56 கடல் மைல் தூரத்திற்கு கப்பல் சேவை நடத்துவதா, ஒரு பொருளாதார கொள்கை இல்லாமல் ஒரு அரசியல் ரீதியாக ஆட்சியாளர்கள் எடுத்த தீர்மானங்கள் தான் இன்று இந்த நாடு இப்படி ஒரு நிலைக்கு இருக்கிறதுக்கு பிரதான காரணமாக இருக்கிறது. ஆகவே மக்களுடைய ராமேஸ்வரம் தலைமன்னார் கப்பல் சேவை ஆரம்பித்தால் மக்களுடைய செலவை குறைக்க முடியும். நான் இதற்கே ஒரு பத்திரிகையில் படித்தேன், காரைக்காலுக்கும் காங்கிரஸ் துறைக்கும் 4 மணித்தியாலங்கள் கப்பல் சேவை என்று. அப்படியாக பார்த்தால் தலைமன்னாருக்கும் ராமேஸ்வரத்திற்கும் ஆக குறைந்தது 1.5 மணித்தியாலங்களில் செல்ல முடியும். அவ்வளவு பக்கத்தில் இருக்கின்ற போது ஏற்கனவே அது நடைமுறையில் இருந்ததை நிப்பாட்டி ஏன் இப்படி ஒரு முயற்சி எடுக்கிறார்கள் என்பது வன்னி மக்களுக்கோ மன்னார் மக்களுக்கோ மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆகவே ஜனாதிபதி அவர்களும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களும் வெளிநாட்டு அமைச்சர் அவர்களும் இந்த இதற்குரிய சரியான ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும். மக்களுக்கு அதிக நேரம் செலவழித்து அதிக பணம் செலவழித்து அதிகமாக அவர்களுக்கு சிரமங்களை கொடுத்து உங்களுடைய அரசியலை செய்வதை நிறுத்திவிட்டு ஒரு நீண்டகால பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் நீண்டகால சிந்தனை அடிப்படையில் தீர்மானங்கள் எடுத்து மக்களுக்கு பயணங்களை இலகுவாக்கி பொருளாதாரத்தில் பொருளாதார செலவுகளை குறைத்து ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று இந்த சபையின் ஊடாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
மீலங்கட்ட கரு கஜேந்திர குமார் மெத்துமா
விநாடியாட்டோ அவைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே, ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான வரி தொடர்பான விவாதம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதனுடைய நோக்கம் ஏற்றுமதியை மேம்படுத்துதல் என்பதுதான் பிரதானமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே நான் வடகிழக்கு தாயக நிலவரம் தொடர்பாக ஒரு சில விடயங்களை முன்வைத்து அதற்கு பின்னர் விடயத்திற்கு வரலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே இங்கே கௌரவ சார்ஸ் நிர்மலான் அவர்கள் குறிப்பிட்டது போன்று வடக்கு கிழக்கிலே எங்களுடைய இன மத கலாச்சார பண்பாட்டு அடையாளங்களை அழித்தொழிக்கின்ற விதமாக ஆட்சியாளர்கள் மிக தீவிரமான சிங்கள பௌத்தமயமாக்கல் செயல்பாடுகளை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இன வீதாசாரத்தை மாற்றியமைக்கின்ற செயல்பாடுகளும் மத கலாச்சார அடையாளங்களை அழிக்கின்ற செயல்பாடுகளும் தீவிரமாக முன்னெடுக்கப்படுகின்றது. அந்த வகையிலே 2 நாட்களுக்கு முன்னர் கருநாட்டுக்கேணியிலே தமிழர்களுடைய பூர்வீக நிலங்களிலே பெரும்பான்மையின சிங்களவர்களை கொண்டு வந்து குடியேற்றுவதற்கான முயற்சிகளில் மகாவலி அதிகார சபை அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதற்கெதிராக எங்களுடைய மக்கள் எதிர்ப்பு கொடி போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இங்கே முல்லைத்தீவு மாவட்டத்திலே கரைத்திறப்பெற்று பிரதேசியலாளர் பிரிவில் நாயாற்று பகுதியிலே நீண்ட காலமாக தென்னிலங்கையிலிருந்து வருகின்ற மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதும், ஒரு பருவகாலத்தில் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதும், பின்னர் தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்வதும் வழமையாக இருந்திருக்கின்றது. ஆனால் 2009 பிற்பாடு அந்த பகுதியிலே ஆக்கிரமித்து அதிகளவான மீனவர்கள் அங்கே மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவது மட்டுமல்லாமல் அங்கிருக்கக்கூடிய தமிழ் மீனவர்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தி தமிழ் மீனவர்களை அந்த மீன்பிடி தொழிலிருந்து அகற்றுகின்ற முயற்சிகளும் மறைமுகமாக அரசாங்க அதிகாரத்தினை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்றது. அதனுடைய ஒரு உச்சகட்டமாக இப்பொழுது தென்னிலங்கையிலே பல்வேறுபட்ட பகுதிகளிலும் சொந்த காணிகள் வீடுகளை கொண்டிருப்பவர்களுக்கு இந்த பகுதிகளில் முல்லைத்தீவு நாயாறு கொக்குழாய் பகுதிகளிலே காணிகளை வழங்கி வீடுகளை கட்டிக் கொடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த செயல்பாடு தமிழர்களுடைய இனப்பெரம்பலை திட்டமிட்டு மாற்றியமைக்கின்ற ஒரு சிங்கள பௌத்தமயமாக்கல் செயல்பாடு என்பதனை நான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்டிக் கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமல்லாமல் வவுனியா மாவட்டத்திலே வவுனியா வடக்கு பிரதேசியலாளர் பிரிவிலே வெடுக்கினாரி மலை என்கின்ற ஒரு தொல்பொருள் சின்னம் இருக்கின்றது. அது தமிழர்களுடைய கிட்டத்தட்ட 5000 வருடங்கள் பழமையான வரலாற்றை கொண்ட ஒரு சைவ வழிபாடு, சிவ ஆதிசிவன் வழிபாடு நடைபெற்ற ஒரு மலை. அந்த மலையில் இருந்த விக்கிரகங்கள் கடந்த ரெண்டு வாரங்களுக்குள் உடைத்தெறியப்பட்டிருக்கின்றது. அதை மீள நிறுவுவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகளுக்கும் முட்டுக்கட்டை போடப்பட்டிருக்கின்றது. இந்த செயல்பாடுகள் தமிழர்களுடைய கலாச்சார அடையாளங்களை அழித்தொழிக்கின்ற செயல்பாடுகள். அதேபோன்று நெடுந்தீவு பிரதேசியலாளர் பிரிவிலே வெடியரசன் கோட்டை என்று சொல்லப்படுகின்ற கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு மேற்பட்ட வரலாற்றை கொண்ட ஒரு கோட்டை இருக்கின்றது. அது தமிழர்களுடைய பூர்வீக புராதன வரலாற்றை பறைசாற்றுகின்ற ஒரு கோட்டையாக இருக்கின்றது. அந்த கோட்டையிலே கோட்டையை பௌத்தர்களுடைய வரலாற்றோடு தொடர்புபடுத்தி ஒரு பொய்யான வரலாற்று ஆவணம் ஒன்று தொல்பொருள் திணைக்களத்தினாலே அங்கே காட்சிப்படுத்தப்பட்ட நிலைமையிலே கடந்த வாரம் அதற்கு எதிராக நாங்கள் ஒரு போராட்டம் ஒன்றை நடத்தியிருக்கின்றோம். அதேபோன்று கச்சதீவை எடுத்துக்கொண்டால் கச்சதீவிலே அந்தோனியார் ஆலயம் ஒன்று இருந்தது. அங்கே அந்த தீவு இலங்கையிடம் கையளிக்கப்படுகின்ற பொழுது அல்லது இலங்கைக்கு சொந்தமானதாக சட்டபூர்வமாக்கப்படுகின்ற பொழுது அங்கே அந்த ஆலயம் மட்டும்தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது அங்கே ராணுவம் ஆக்கிரமித்து நிலை கொண்டிருக்கின்ற நிலைமையிலே அங்கே ஒரு புத்தர் சிலை ஒன்று வைக்கப்பட்டு பாரிய புத்த கோயில் கட்டுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. இதுவும் தமிழர்களுடைய பூர்வீக நிலங்களை சிங்க பௌத்தமயமாக்குகின்ற ஒரு திட்டமிட்ட ஆக்கிரமிப்பு செயல்பாடு. இந்த செயல்பாட்டை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். அதற்கு எதிராக மிக விரைவிலே போராட்டம் ஒன்றையும் நாங்கள் நடத்துவதற்கிருக்கின்றோம். இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே தம்பாட்டி கிராமத்திலே கடற்படையினர் ஆக்கிரமித்து நிலை கொண்டிருக்கின்ற காணியை கடற்படையினருக்காக கையகப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதை இன்று மக்கள் எதிர்ப்பு போராட்டம் நடத்தியதன் மூலம் அது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த செயல்பாடுகள் அனைத்தும் முப்படைகளையும் பயன்படுத்தி வடக்கு கிழக்கிலே தமிழர்களுடைய தொன்மையான வரலாறுகளை அழித்து சிங்கள பௌத்தமயமாக்குகின்ற செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதை வெளிச்ச போட்டு காட்டுகின்றது. 2 நாட்களுக்கு முன்னர் திருகோணமலை புல்மோட்டையிலே பொன்மலை குடா என்கின்ற இடத்திலே முஸ்லீம் மக்கள் வாழுகின்ற பிரதேசத்திலே சில பௌத்த பிக்குகள் சென்று அங்கே ஒரு புத்தர் சிலையை வைக்க முயன்றிருக்கிறார்கள். அதற்கு எதிராக முஸ்லீம் மக்கள் போராட்டம் முற்பட்ட பொழுது எதிர்ப்பு ஜனநாயக ரீதியாக எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட முற்பட்ட பொழுது அவர் அந்த பிக்குமாருடைய மெய்ப்பாதுகாவலர்கள் துப்பாக்கியை காட்டி மிரட்டியிருக்கின்றார்கள். இந்த செயல்பாடு மிகவும் கண்டிக்கத்தக்கது. பௌத்த பிக்குகளுக்கு மெய்ப்பாதுகாவலர்கள் எந்த அடிப்படையிலே வழங்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற கேள்வியையும், பொதுமக்கள் நடத்துகின்ற போராட்டங்களை மெய்ப்பாதுகாவலர்களை கொண்டு துப்பாக்கியை காட்டி மிரட்டுகின்ற செயல்பாடுகள் என்பதும் தமிழ் முஸ்லீம் மக்களுடைய அடையாளங்களை அழித்து இதை பௌத்த சிங்கள மயமாக்குகின்ற ஒரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கையாகவே நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிற விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த சர்வதேச சமூகத்திடம் இலங்கை அரசானது பொருளாதார ரீதியாக வீழ்ந்திருக்கின்ற இடத்திலே இலங்கையிலே கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளுக்கு மேலாக புரியோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சினையை தீர்ப்பதற்கான அழுத்தங்களை கொடுக்காமல் வீழ்ந்திருக்கின்ற பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் வழங்குகின்ற உதவிகள் தமிழர்களையும் முஸ்லீம்களையும் கருவறுத்து இந்த மண்ணிலிருந்து துடைத்தறிவதற்கு மட்டும்தான் இவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். இங்கே சற்று முன்னர் உரையாற்றிய சரத் வீரசேகர அவர்கள் பச்சை இனவாதமான பொய்யான கருத்துக்களை விதைத்துவிட்டு சென்றிருக்கின்றார். குருந்தூர் மலை என்பது 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட புத்தருடைய வரலாற்றோடு தொடர்பட்ட ஒரு ஆலயம் இருந்ததாக ஒரு அப்பட்டமான பொய்யை இங்கே கூறியிருக்கின்றார். அந்த குருந்தூர் மலையிலே கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு முன்னர் இருந்த தமிழர்களுடைய ஆதிசிவன் நடைபெற்றிருக்கின்றது. 1900 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1932 வெள்ளையர்களின் காலத்திலே கொண்டுவரப்பட்ட வெத்தமானியிலே அது ஒரு தொல்பொருள் இடம் என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எந்த ஒரு இடத்திலும் அது ஒரு பௌத்த இடமாக குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை. அப்படி இருக்கு தொல்பொருள் இடங்கள் என்பதும் தொல்பொருள் சட்டங்கள் என்பதும் தனியே சிங்களவர்களுடைய பௌத்த அடையாளங்களை பாதுகாப்பதற்கானது மட்டுமல்ல, அதை நான் இந்த இடத்திலே தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தொல்பொருள் அமைச்சர் இங்கே உரையாற்றுகின்ற பொழுது சொன்னார், தொல்பொருள் என்பது ஒரு அறிவியல், அது ஒரு விஞ்ஞானம் என்பது. அது சிங்களவர்களுடைய அடையாளங்களை பேணுகின்ற பொழுது பௌத்தர்களுடைய தேவைக்காக பயன்படுத்தப்படுவதும், தமிழர்களுடைய பிரதேசங்களிலும் முஸ்லீம்களுடைய பிரதேசங்களிலும் தமிழ் அடையாளங்களும் முஸ்லீம் அடையாளங்களும் கண்டறியப்படுகின்ற பொழுது மட்டும் அது அறிவியலாகவும் விஞ்ஞானமாகவும் அவருக்கு தென்படுகின்றது. வடக்கு கிழக்கிலே மேற்கொள்ளப்படுகின்ற தொல்பொருள் அகழ்வுகள் அனைத்துமே வரலாற்று தமிழர்களுடைய அடையாளங்கள் கண்டெடுக்கப்படுகின்ற இடங்களில் ஒன்றில் அவை புனரமைக்கப்படுவது கிடையாது, பாதுகாக்கப்படுவது கிடையாது, அல்லது அது பௌத்தமாக வரலாறு திரிவுபடுத்தப்படுகின்றது. ஆகவே இந்த தொல்பொருள் திணைக்களத்தை நாங்கள் முற்றாக
நிராகரிக்கிறோம்.
இன வெறி பிடித்த ஒரு திணைக்களம், அமைச்சரும் சரி அது வவுனியா மாவட்டத்தில் குறிப்பாக இருக்கக்கூடிய தொல்பொருள் திணைக்களத்துக்கு பொறுப்பாக இருக்கிற பெரும்பான்மையினை சிங்களவர் ஒரு இன வெறியர், அந்த இன வெறியரால் அங்கே வரலாறு திரிவுபடுத்தப்பட்டு தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையிலே பெரும் பகைமை தீவிரப்படுத்தப்படுகின்றது. நாங்கள் பௌத்தர்களை எதிரிகளாக கருதவில்லை, சிங்கள மக்களை எதிரிகளாக கருதவில்லை. ஆனால் பௌத்த மக்கள் தெரிவு செய்கிற தலைவர்களை பௌத்த வெறியர்களை தெரிவு செய்யக்கூடாது. மத வெறியர்களையும் இன வெறியர்களையும் உங்களுடைய தலைவர்களாக நீங்கள் தெரிவு செய்தால் தமிழர்களை சிங்கள மக்களுக்கு எதிராக செயல்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றது. ஆகவே இங்கே ஒரு பொறுப்பானவர்களை நீங்கள் இந்த சபைகளுக்கு தெரிவு செய்ய வேண்டும். இந்த இடத்திலே இன்று இந்த விவாதிக்கப்படுகின்ற இந்த சட்டம் என்பது ஏற்றுமதி தொடர்பான விடயங்கள் இங்கே விவாதிக்கப்படுகிறது என்று சொல்லி சொன்னால், வடக்கு கிழக்கில் இருந்து உற்பத்திகளை அதிகரிப்பதற்கு ஏற்றுமதிகளை அதிகரிப்பதற்கு
தமிழகத்தில்
ஒன்று வழங்கப்படாமல் உங்களுடைய சட்டங்கள் வடகிழக்கை முன்னேறுவதற்கு ஒருபொழுதும் உதவாது. ஒருபொழுதும் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திலே வடகிழக்கினுடைய பங்களிப்பை நீங்கள் பெற்றுக் கொள்ள
முடியாது.
பிஸ்மில்லாஹி ரஹ்மானு ரஹீம். தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்று ஏற்றுமதி சட்டம் மூலம் விவாதிக்கப்பட்டிருந்தாலும் இன்று இந்த சபையில் என்னால் அவதானிக்கப்பட்ட விடயம் என்னவென்றால், இங்கு பேசிய சகல முஸ்லிம் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற காணி பிரச்சனைகள் சம்பந்தமாகத்தான் பேசியிருக்கின்றார்கள். இங்கு கொண்டு வரப்பட்ட சட்டம் மூலம் சம்பந்தமாக எவருமே பேசவில்லை. ஏனென்றால் இன்று வடகிழக்கில் பாரிய ஒரு பிரச்சனையை தமிழ் முஸ்லிம் மக்கள் இன்று நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்றோம். இன்று ஒரு சில தினங்களுக்கு முன்பதாக புல்மோட்டை பிரதேசத்தில் பொன்மலைக்குடா என்ற அந்த பிரதேசத்தில் அவர்கள் அந்த காணியை அபகரித்து அங்கு பௌத்த விஹார ஒன்றை அமைப்பதற்கு பௌத்த பிக்கு அவனோடு சேர்ந்த குழுக்கள் சென்று வைபோசாக அந்த நிர்மாண வேலையை செய்ய சென்ற வேளையில் எங்களுடைய புல்மோட்டை பிரதேசமால் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அதற்கு எதிராக போராடி இருக்கின்றார்கள். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கூறியது போன்று போராடிய பொழுது அந்த பௌத்த பிக்கினுடைய அந்த மெய்ப்பாதுகாவலர் துப்பாக்கியின் மூலம் அச்சுறுத்தலை கொடுத்து அங்கு பாரிய பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். இன்று குச்சவெளி பிரதேசத்தில் புல்மோட்டை பொன்மலைக்குடா, அதே போன்று அரிசிமலை, அதே போன்று திரியாய், கிட்டத்தட்ட குச்சவெளி பிரதேச பிரிவுக்குட்பட்ட 3000 ஏக்கர் காணிகள் பௌத்த விஹாரைக்கு இன்று அவர்கள் அபகரிப்பதற்கான வேலை திட்டங்களை செய்திருக்கின்றார்கள். இன்று நாடு இருக்கின்ற நிலைமையில் இந்த 3000 ஏக்கர் காணிகளையும் நாங்கள் உள்ளூர் உற்பத்தியை நாங்கள் அதிகரிக்கின்ற பொழுது இன்னும் எங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை எங்களை நாட்டுக்கு ஏற்படுத்த முடியும். ஆனால் இன்று இனமுருகலை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இன்று அங்கு அந்த காணி அபகரிப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையில் அங்கு ஒவ்வொரு பௌத்த விஹாரைக்கும் கிட்டத்தட்ட 200 ஏக்கர், 300 ஏக்கர், 100 ஏக்கர் என்று ஒவ்வொரு பௌத்த விஹாரைக்கும் கொடுத்து இன்று அந்த காணிகளை அபகரிக்கின்ற வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. 1976 சேருவலை தொகுதியை உருவாக்குகின்ற பொழுது திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கின்ற நிலப்பரப்பில் நான் நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட 1200 மேற்பட்ட சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு சேருவலை தொகுதிக்கே அவர்கள் வர்த்தமானி மூலம் அந்த எல்லையை நிர்ணயித்திருந்தார்கள். இன்னும் மூதூர் தொகுதிக்கும் அதே போன்று திருகோணமலை தொகுதிக்கும் குறைந்த அளவான காணியே அங்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இப்படி இருக்கின்ற வேளையில் மீண்டும் எங்களுடைய பிரதேசத்தில், குறிப்பாக குச்சவெளி பிரதேச செயலகத்துக்குட்பட்ட புல்மோட்டை பிரதேசத்திலும் குச்சவெளியிலும் இன்று 3000 மேற்பட்ட காணிகளை அபகரிப்பதற்கு இன்று வந்து கொண்டிருக்கிறார். இது உண்மையிலேயே இந்த நாட்டில் முஸ்லிம் சமூகம், அதே போன்று தமிழ் சமூகம், எல்லா சமூகமும் ஒரே சமமாக மதிக்கப்பட வேண்டும், சட்டங்கள் அவர்களுக்கு சமமாக நீதிகள் வழங்கப்பட வேண்டும். ஆனால் இங்கு பார்க்கின்ற பொழுது முஸ்லிம்களுக்கு ஒரு சட்டம், அதே போன்று தமிழர்களுக்கு ஒரு சட்டம், அதே போன்று பௌத்த சிங்கள சமூகத்துக்கு ஒரு சட்டம், இங்கு ஒரு நீதி இல்லாத ஒரு சட்ட நடைமுறை இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இதை அரசாங்கம் கவனத்தில் கொண்டு உடனடியாக இந்த புல்மோட்டை பிரதேசத்தில் இருக்கின்ற இந்த பொன்மலை கூட, அதே போன்று அரிசிமலை, அதே போன்று திரியாய் போன்ற பிரதேசத்தில் தொல்பொருள் என்ற அந்த தொல்பொருள் திணைக்களத்துக்கு என்று எடுக்கப்பட்ட பௌத்த விகாரை எடுக்கப்பட்ட அந்த காணிகளை உடனடியாக அரசாங்கம் இதில் கவனம் செலுத்தி அதற்குரிய அந்த காணிகளை மீள அந்த மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும். உண்மையிலே அந்த மக்கள் கிட்டத்தட்ட நீண்ட காலமாக அந்த பிரதேசத்தில் குடியிருந்து வந்திருக்கின்றார்கள், அதே போன்று விவசாயம் செய்து வந்திருக்கின்றார்கள், தங்களுடைய அந்த விவசாய வேலைப்பாடுகளை செய்து வந்திருக்கின்றார்கள். உண்மையில் யுத்த காலத்தில் 25-30 வடகாலம் அந்த பயங்கரவாத யுத்த காலத்தில் அந்த காணியில் இருந்து அவர்கள் வெளியேறி நகர பிரதேசத்தில் இருந்து மீண்டும் யுத்தம் முடிவடைந்த அவர்கள் அந்த காணிக்குள் செல்லுகின்ற பொழுது இன்று வேறு வடிவம் எடுத்து இன்று அந்த காணிகளை விகாரைக்கு, பௌத்த விகாரைக்கு இன்று அபகரிப்பதற்காக இன்று வேலைத்திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறேன். நான் கௌரவ அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அவர்களோடும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோடும் பேசியிருக்கின்றேன். அதற்கு சரியான ஒரு தீர்வை எங்களுடைய இந்த நாட்டின் ஜனாதிபதி தர வேண்டும் என்று கூறிக்கொள்வதோடு, அதே போன்று கடந்த டிசம்பர் 31 ஓய்வு பெற்று சென்ற அரச உத்தியோகத்தினருக்கான ஓய்வூதியம் இதுவரையும் கடந்த 4 இதுவரையும் அந்த ஓய்வூதியம் வழங்கப்படவில்லை. அதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.
ஸ்துதி. மீலங்கட்ட கரு கோவிந்து குமார் துங்க மெத்துமா வினாடி 10 காலையத்தீனும்
கரு முல்லாசனி உபவன மந்திரி துமணி அதாபி 1969 அங்கேக்கதரண அனைனா அப்பநயன பாலன பணத்தை அட்டத்தி ஊர் ரெகுலாசி தேக்கா ஸ்ரீலங்கா அப்பநயன சங்கர்தன பணத்தை அட்டத்தி நியோக தேக்கா சம்மத்தி கிரிம சந்தா மே விவாதே சிதுக்கரணும் கரு முலாசனருட மந்திரித்துமணி பசுகேதா கரு ஜனத்துமா ஜாத்தியந்தர முல்லியாரமுதல்ல ஹா பெமினி இக்கங்கதா மே சபாவட்ட எதிரிபாத்கலா இவகேம மே அப்ரேல் மாசி அவசன் வன விட்டஹோ மெய் மாசிய முலதி ஏபிலிபந்த மே சபாவே இக்கங்கதாவ நெத்னம் மத்திய பிரகாஷ கண்ணலசாத் இல்லா சிட்டியா தென் ஆண்டு பக்ஷேத் விபக்ஷேத் பகுத்தரையாக் எக்ஸாத் ஜாதிக பக்ஷே ஸ்ரீலங்கா புதுஜன பெருமுனி சமகி ஜலபலவேகே மந்திரி ஒரு மே ஜாத்தியந்தர முல்லார முதலஹா பெமினி கங்கதாவ அகேமின் அதாஸ் தக்குனு அப்பட அஹண்ண தக்கின்ன லெபினோ ஜனதா விமுக்தி பெருமுனத மே விவாதேதி அப்பிட்ட ஓன்கின் அசன்னட் லெபுனே ஜாத்திக ஜனபலவேகே ஆச்சார ஹரிணியாமரு சூரிய மந்திரி துமிய இங்கிலீஷி பசின் பலக்கல அதாஸ் பமனாய் ஏ அதாசு மூலிகோம் யோமுவித்துபுனே மெத்திவர்ண பெவத்தீம சம்பந்தே ஆர்த்திகய ஓனேம பட்டக பதனம வசேன் சலக்கன ஏ ஆர்த்திகே மத அணிக்குத் சமாஜ ஜீவிதே நத்தம் மதுமஹல இந்திவன பவ பிரகாஷிட பத்கரன மார்க்ஸ்வாதய பிலிகண்ணா தேசபாலன பக்ஷேக்கிங் மெவேனி மூலிகம ஆர்த்திக பிரதிசாஸ்கரண கெனேன கவிதாவாக் சம்பந்தேங் மீட்டவடா மெதிஹத்வீமாக் அப்படி தக்கின்னட்டு நிலபெண்ணே மந்த தென் சமகி ஜனபலவேகே விபக்ஷே சிட்டுவத் மே ஜாந்தத்தரு முல்லார முதலி மெதிஹத்தியமுகன் சதுட பலக்கிரீம ஓன்கே பிரதிபத்தி அணுவ அப்பட அபேக்ஷா கலஹகிதயா எஹேத் சௌபாகே தக்ம மத ஜனவரமாக் லெபு தேசிய ஆர்த்திகாக் வெனுவேன் சுதேசிய சம்பத் பிரககனீம வெனுவேன் ஜனவரமாக் லபாகத் புதுஜன பெருமுன மே ஜாத்தியந்தர முல்லார முதலே கங்கதாவட பக்ஷவண்ணே கிசேது மே ஜாத்தியந்தர முல்லார முதலே கங்கதாவே மூலிக யோஜனாவல் முனவாத் சுவாதீன மகாபெங்குவாக் ஸ்தாபித்த கிரீம வது பிரதிசாஸ்கரண රාජ්‍ය හිමිකාරත්වයේ ඇති ව්‍යාපාර ප්‍රතිව්‍යුහගත කිරීම, ආනයන සීමා ඉවත් කිරීම රජය වර්ධනය නොවිය යුතු බව මේ ජනාධිපතිතුමා මේ පාර්ලිමේන්තුවේ සභාගත කළ ජාත්‍යන්තර මුල්‍ය අරමුදල හා පැමිණි එකඟතාවන් තුළ අපිට දැකෙන ලැබෙන මූලික එකඟතාවන් තමයි මේ. දැන් ආනයන සීමා ඉවත් කළ යුතු නම් අද අප සාකච්ඡා කරන රෙගුලාසි වල ආනයන හා අපනයන පාලන 58 රෙගුලාසි පැනවීමේ තීරුමක් තිබේද? ශ්‍රී ලංකා අපනයන සංවර්ධන පනත මෙවැනි තත්ත්වයක් තුළ අර්ථවත් කරන්න පුළුවන් කමක් තිබේවි. අපි දන්නා කාරණයක් තමයි 2022 වසරේ ජනවාරි නැත්නම් පෙබරවාරි මාසවල අපේ රටින් කරපු අපනයනයන්ට වඩා මේ 2023 වසරේ රට වඩාත් යම් ආකාරයකට හෝ ස්ථායි තත්ත්වයකට පත් වුණා කියන මේ වසරේ අපේ අපනයන ආදායම අඩු වී ඇති බව. අපි ඒ අපනයන ආදායම අඩු වී තිබේදීත් එක්තරා ආකාරයකට විදේශ විනිමය අර්බුදයකට නොයා පාලනය කරගෙන තිබෙන්නේ ආනයන සීමා පැනවීම හරහා නොවේද? මෝටරත ආනයනය සම්බන්ධයෙන් පැනවුණු සීමා අපේ රටට බාධාවක්ද හානියක්ද? එය වෙන රටක වෙළඳපොළකට බාධාවක් නැත්නම් සීමාවක් විය හැකිවත් අපේ රටේ සංවර්ධනයට එය හානිකරද? මේ ජාත්‍යන්තර මුල්‍ය අරමුදලේ එකඟතාව තුළ අපි නැවතත් විදේශීය සරුංගල් සඳහාත් අපේ රටේ විදේශ විනිමය වැය කරනවාද? දැන් මේ සම්බන්ධයෙන් මූලික වශයෙන් යෝජනා කෙරෙන මහබැංකු නව පනත සභාගත කෙරී තිබෙනවා. මේ මහබැංකු පනතේ යෝජනා කෙරෙන ස්වාධීනත්වය කුමක්ද? දැන් මෙහි මහබැංකු අධිපතිවරයා සහ එහි පාලක මණ්ඩලය මුදල් මණ්ඩලය පත්කිරීමට යෝජනා කෙරෙන්නේ කෙසේද? ඒ සියල්ල සියලු තනතුරු සඳහා පුද්ගලයන් යෝජනා කිරීමට මේ නව පනතේ නව කෙටුම්පතේ නිර්දේශ කරන්නේ මුදල් ඇමතිතුමාට. මුදල් ඇමතිතුමා එම නිර්දේශන ඉදිරිපත් කළ යුත්තේ කාටද? මේ නව කෙටුම්පතේ ශ්‍රී ලංකා මහබැංකුව 14 පිටුව. ඒ නිර්දේශ ඉදිරිපත් කරන්නේ කාටද? ගරු ජනාධිපතිතුමාට. දැන් මේක මේ ජනාධිපතිතුමාම මුදල් ඇමතිතුමා වී සිටින ආකාර අවස්ථාවක අද වැනි ඉතාම අපූරු ස්වාධීනත්වයක් මේ රටේ ජනයා ඉදිරිපිට රඟ දැක්වෙනව නොවේද? විනෝද සමය මීට වඩා හොඳ නැද්ද? එකම රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමාම මුදල් ඇමතිතුමා වශයෙන් එනම් යෝජනා කළා. එතුමාම ජනාධිපතිතුමා වශයෙන් ඒ අය පත්කිරීමට කටයුතු කිරීම මොනතරම් අපූරු ස්වාධීනත්වයක්ද? මේ ගරු සභාවේ 21 ව්‍යවස්ථා සංශෝධනය සාකච්ඡාවට ලක් කරන අවස්ථාවේදී එවකට අගමැති වූ රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා එහිදී එතුමා මූලික වශයෙන් පෙනී සිටියේ ජනාධිපතිතුමා විසින් කිසිම අමාත්‍ය ධූරයක් නොදැරිය යුතුයි කියන ස්ථාවරය නොවේද? එසේනම් එතුමා බොහෝ විට අගය කරන බ්‍රිතාන්‍ය පාර්ලිමේන්තු සම්ප්‍රදාය තුළ මුදල් අයිතිය වෙනුවෙන් මුදල් අයිතිය නැත්නම් මුදල් ව්‍යය කිරීම පිළිබඳ සම්පූර්ණ අයිතිය වෙනුවෙන් ගොඩනැගුණු පාර්ලිමේන්තුවක් සම්බන්ධයෙන් ඒ පාර්ලිමේන්තුවට හිමි විය යුතු මුදල් අමාත්‍ය ධූරය විධායක ජනාධිපතිවරයා වශයෙන් එතුමා අතට ගැනීම මොනතරම් සදාචාර සම්පන්නද? ඔහු අධිකරණයට යෑම තුළ 21 සංශෝධනයේ ඇතැම් වගන්ති අත්හැරීමට සිදුවත් එතුමාට සදාචාරාත්මක යුතුකමක් නැද්ද? එතුමා යෝජනා කළ පරිදි ඒ මුදල් අමාත්‍ය ධූරය මේ පාර්ලිමේන්තුවේ රැඳවීමට මේ මහබැංකුවේ පනත කෙටුම්පත් අපි කියවීමේදී අපිට පෙනියන එකම කාරණය නම් මීට පෙර මුදල් අමාත්‍යංශයේ ලේකම්තුමා එහෙමත් නැත්නම් මහ භාණ්ඩාගාරයේ ලේකම්තුමා මහබැංකුවේ ඒ මුදල් සභාවට පත්වීම පමණක් ඉවත් කර ඇති බව. දැන් එයත් සාධාරණ කටයුත්තක්ද? මුදල් අමාත්‍යංශය සහ මහබැංකුව අතර අන්‍යෝන්‍ය අදහස් හුවමාරුවක් අන්‍යෝන්‍ය එකඟතාවක් තිබිය යුතු නැද්ද? එසේ නොවේ නම් දේශපාලකයන් විසින් පත්කරන මහබැංකු අධිපතිවරයෙක් පාලක මණ්ඩලයක් සහ මුල්‍ය මණ්ඩලයක් සහිතව ඒ රාජ්‍ය සේවයෙන් නැත්තම් මුදල් අමාත්‍යංශයෙන් මහා බැංකුව ගැලවීම තුල අප ගමන් කරන්නේ කොහාටද? ඒ වගේම මේ මුල්‍ය අරමුදලේ ජාත්‍යන්තර මුල්‍යද්‍රව්‍ය යෝජනා තුල රාජ්‍ය හිමිකාරීත්වය ඇති ආයතන ප්‍රතිව්‍යවගත කිරීමට යෝජනා කරනවා. ලෝකයේ දියුණු බොහෝ රටවල් ඒ දියුණුව අත්පත් කරගෙන ඇත්තේ රාජ්‍ය මැදිහත් වීමක් තුල නොවේද? බ්‍රිතාන්‍ය වැනි යුරෝපීය රටවල් පවා ඒ ප්‍රවාහනය තුල, මහා මාර්ග තුල, දෙවැන්ත සංවර්ධන ව්‍යාපෘති තුල රාජ්‍ය මැදිහත් වීමෙන් ඉවත් වුණේ ඒ රටේ එක්තරා ආකාරයක සංවර්ධන මට්ටමක්, ජීවන මට්ටමක් උදා කරගත්තයින් පසු නොවේද? දැන් අපේ රටේ පාඩු ලැබෙනවා කියන ඒ නිර්ණායකයේ මත යෝජනා කෙරෙන ප්‍රතිව්‍යුහගත කිරීම සඳහා ආයෝජනය කිරීමට පැමිණ විදේශීය සමාගම් සැබවින්ම පුද්ගලික අංශයේද. දැන් අපේ ඛනිජ දෙල් සංස්ථාව ප්‍රතිව්‍යුහගත කිරීම නැත්නම් එහි රාජ්‍ය ඒ භාගයේ අඩු කිරීම සඳහා එහි ඒ කටයුතු පැවරීමට යන ඒ සඳහා දැනටත් සහභාගී සිටින ඉන්දියානු ඔයිල් සමාගම ගත්තොත් එහෙම එය ඉන්දියානු රජයේ මැදිහත් වීමක් නොමැති පෞද්ගලික අංශයේම සමාගමක්ද. තවදුරටත් ඊට අපේ රටේ මේ ඛනිජ තෙල් අංශය සඳහා සහසම්බන්ධ කර ගැනීමට යෝජනා කරන ආයතන ඒ රටවල රාජ්‍යයේ මැදිහත් වීමෙන් සම්පූර්ණයෙන්ම නිදහස් ආයතනද. ශ්‍රී ලංකා ටෙලිකොම් ආයතනය ලාභ ලැබෙමින් තිබේදී, ශ්‍රී ලංකා රක්ෂණ සංස්ථාව ලාභ උපයමින් තිබේදී එහි දේශීය නැත්නම් රාජ්‍ය හිමිකාරීත්වය පෞද්ගලික අංශයට පැවරීමට කරන යෝජනා අපේ රටේ අනාගතය සඳහා සුබදායි යෝජනාද? මීට පෙර ටෙලිකොම් අංශය පෞද්ගලිකකරණය සඳහා විවෘත කරච්ච අවස්ථාවල ඒ පැමිණිච්ච විදේශීය සමාගම් කීයක් නම් මේ රටේ මහජනයාට සේවයක් සැපීමට අසමත්ව අසාර්ථකව අද වෙනකොට වැසී ගොස් නැත්නම් ඔවුන්ගේ ඒ වෙළඳපොළ පවා ටෙලිකොම් ආයතනයට විකුණා නැත්නම් මොබිටෙල් ආයතනයට විකුණා තිබේද? එවැනි තත්ත්වයක් තුළ ඒ වගේම අපි දන්නවා මීට පෙර පෞද්ගලිකරණය නැත්නම් විජාතිකරණයට යොමු කළ රාජ්‍ය ආයතන කීයක් නම් වසා දමා එහි යන්ත්‍ර සූත්‍ර නැත්නම් ඉඩකඩම් විකුණා දමා ලාභය පෞද්ගලංශයේ සතුකටගෙන ඒ කර්මාන්ත ශාලා සහ මුලින්ම වැසී ගොස් ඇති තත්ත්වයකට අපේ රටපත් වී නැද්ද? මේ නිසා මේ රාජ්‍ය හිමිකාරීත්වය ඇති ව්‍යාපාර වලින් රජය ඉවත් කරවීමට දරන ප්‍රයත්නය නැත්නම් රජය මේ පෞද්ගලිකංශයේ නගා සිටවීම සඳහා නැත්නම් මේ රටේ ජනතාවට සේවය සැපයීම සඳහා නායකත්වය දිය යුතු බවට, මෙදිහත් විය යුතු බවට ඒ ක්‍රියාවලියෙන් ඉවත් කරලීම තුළ අපේ රට යොමු කරනු ඇත්තේ කෙමුදු තැනකටද? අපි දන්නවා මේ නයුගලේ පවා අද ජනාධිපති තනතුර දරන රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා එදාගමැතිතුමා හැටියට ඒ ගත කළ 2015-2019 ආණ්ඩුව තුළ ලබාගත් අසීමිත ණය අවසාන වශයෙන් මේ රටේ ඒ ණය වලින් ඉදිකරායයි පෙන්විය හැකි කිසිම සංවර්ධන ව්‍යාපෘතියක් නැතුව ලබාගත් ණය මේ උගලට අපව පත්පට තිබේදී දැන් අපි මේ ජාත්‍යන්තර මුල්‍ය අරමුදල හරහා ලැබුණු මුදල් පවා අපට ඒ සංචිතයක් වශයෙන් තබා ගැනීමට නියමයක් පනවා නැතයි කියමින්, එය වැටුප් ගෙවීමට පවා යොදවාගත හැකියි කියමින් උදං ගැනීම තුළ අපි මේ ණය උගලේ තව තවත් හිර කිරීමේ දිශාවට ගමන් කරමින් සිටිනවා නොවේද? මෙවන් තත්ත්වයක් තුළ අපට අනාගතයක් තිබේවිද? මේ ක්‍රමානුකූලව අපේ රට ගෙන යමින් තිබෙන්නේ ණය බරින් සහ මුලින්ම ණය සාගරයක ගිල්වා අපේ රට සම්පූර්ණයෙන්ම අපේ ඒ දිනාගත් නිදහස නැත්තම් ස්වාධීනත්වය අහිමි කරන තැනකට නොවේද? මේ නිසා අපි අද ජනප්‍රිය මතයේ කුමක් වුවත් අද බහුතරයක් අර පසුගිය යුගයේ විදි පීඩා නිසා ඒ යුගයේ දරන්නට වූ අසීමිත දුක්ඛම්බරලු නිසා මේ ලැබිය ඇති සහනය සම්බන්ධයෙන් ඔවුන් සතුටට පත් වෙනවා විය හැකි. ගියේ ගිලෙන්න යන මිනිසා පිදුරුගසකත් එල්ලෙනවාලු. ඔහුට පිදුරුගසත් ඉතා විශාල අනර්ග මාවතක් ලෙස පෙනෙනවා විය හැකි. එසේ නමුත් ඒ පිදුරුගස විසඳුම නොවන බව අපි දන්නවා. ඒ නිසා මේ මායාවට යට නොවි,
ඔබතුමාට විනාඩි දෙකක කාලයක්,
මේ මායාවට යට නොවි මේ තාවකාලික සහනය ස්ථිර විසඳුමක් ලෙස අපට පිළිගත නොහැකි තත්ත්වයක් තුළ මේ නෑසාගරයේ තවදුරටත් දිගින් දිගටම ගිලීමේ දිශාවට යනවා වෙනුවට අපට අද මේ මව්බිම සඳහා ඒ මේ ණයබරින් මිදී සශක්තිය මත විශ්වාසය තබන, දේශීය සම්පත් මත විශ්වාසය තබන, එදා 69 ලක්ෂයක් ඡන්දය දුන් සෞභාගයේ දැක්ම කෙරෙහි විශ්වාසය තබන නව දේශපාලන ව්‍යාපාරයක් අපේ රට ඉල්ලා සිටිනවා. නව දේශපාලන නායකත්වයක්, ඔව්, මේ පරාදීන බවට, මේ දීනත්වයට එරෙහිව නැගී සිටින, දෙපෙයින් නැගී සිටින නව ජාතික ව්‍යාපාරයක්. ඒ මේ ව්‍යාකූලත්වය තුළ අපේ රට මේ ණය උගලේ තව තවත් ගිලෙන විට, අපේ රට මේ ණය සාගරයේ ගිලී ස්වාධීනත්වය අහිමි කරගන්නා තැනට පත්වෙන විට, ජනතාව සහමුලින්ම අසරණ අනාථභාවයකට පත්වෙන විට, ඒ ජනතාවට නායකත්වයක් දිය හැකි මව්බිමේ මේ පොළොවේ මත දෙපා තබාගෙන මේ ජනතාව ඔසවා තැබිය හැකි නව දේශපාලන ව්‍යාපාරයක අවශ්‍යතාව අද අපහමුවේ තිබෙනවා. ඒ නිසා ජනප්‍රිය මතය මේ ජාත්‍යන්තර මුල්‍ය අරමුදලේ මේ පිදුරුගස විය හැකි. හැබැයි ඒ පිදුරුගස මේ මහා ණය සාගරයේ ගිලී යනවා බවට කිසිදු සැකයක් නැහැ. ඒ වෙනුවට මව්බිම මත දෙපා තබාගත්, මව්බිමේ ශක්තිය මත දෙපා තබාගත්, විශ්වාසය තබාගත් ඒ මත මේ ණය සාගරයෙන් මිදීමේ දිශාවට අපේ රට කැඳවාගෙන යා හැකි ස්වශක්තිය මත, ස්වශ්‍රමය මත අනාගත ශ්‍රී ලංකාවක් බිහි කරගත හැකි නව දේශපාලන ව්‍යාපාරයක් අද අපේ රටට අවශ්‍යව තිබෙනවා. ඒ සඳහා මව්බිමට ආදරය කරන සියල්ලන්ටම තම ශක්ති පමණින් දායක වන ලෙස අපි ඉල්ලා සිටිනවා. බොහොම ස්තුතියි.